உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை. இந்நிகழ்ச்சியில் நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் தர்மபுரியில் அமைந்திருக்கும் வேளாண் அறிவியல் நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் தெய்வமணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம், வாருங்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்கள் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய முறைகளை பற்றி காண்போம். இந்தியாவில் பயிர் வகை பயிர்கள் மிக குறைந்த மண் வளங்களை பயன்படுத்தி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுகிறது. காய்கறிகள் விலங்குகளில் உள்ள புரதத்தை விடவும் பயிர் வகை பயிர்களில் புரதச்சத்து அதிகமாக உள்ளது. எனவே இவை விலை குறைவாகவும் ஊடுபயிராக சாகுபடி செய்யவும் கலப்பு பயிராக சாகுபடி செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. பயிர் வகை பயிர்கள் பெரும்பாலும் மானாவாரி நிலங்களில் பயிரிடப்படுகின்றன. இதற்கு அதிக அளவு நீர்ப்பாசனம் தேவைப்படுவதில்லை. இதனால்தான் தானியங்கள் பணப்பயிர்கள் பயிரிடப்பட்ட பகுதிகளை தவிர மீதமுள்ள பகுதிகளில் பயிர் வகைகள் அதிக அளவு பயிரிடப்படுகின்றன. மேலும் குறைந்த பகுதிகளில் அதிக அளவு மகசூல் பெறப்பட்டு சிறந்த வருமானத்தை ஈட்டு தருகின்றன. அது மட்டுமில்லாமல் கூடுதலாக பயிர் வகை பயிர்கள் அதிக நீர்த்திறன் கொண்டதால் வறட்சியை தாங்கி வளர்ந்து மண்ணிற்கு தேவையான நைட்ரஜனை கொடுத்து மண் வளத்தை மேம்படுத்த உதவுகிறது. பயிர் வகை பயிர்களில் பல்வேறு வகையான நோய்கள், அதாவது இலைப்புள்ளி நோய், இலைக்கருகல் நோய், வேரழுகல் நோய், கழுத்தழுகல் நோய், சாம்பல் நோய், துருநோய், வாடல் நோய், ஆந்திரகோனாஸ், இலை நெளிவு நோய், இலை சுருட்டை நோய், மஞ்சள் தேமல் நோய் மற்றும் பாக்டீரிய இலைப்புள்ளி நோய் ஆகியவை முக்கியமான நோய்களாகும். இது போன்ற நோய்கள் தாக்குதல்களால் 30-70% வரை மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. பயிர் வகை பயிர்களின் உற்பத்தியை அதிகரித்திட ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்து நோய்களை கட்டுப்படுத்தலாம். அவற்றை பற்றி விரிவாக காண்போம். முதலாவதாக வாடல் நோய். வாடல் நோயின் அறிகுறியானது பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும். முதலில் அடியிலைகள் மஞ்சளாகவும் பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடனும் காணப்படும். இவை மேலாக பரவி இலைகளையும் தாக்கும். இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். கிளைகள் மற்றும் தண்டுகள் காய்ந்த பிறகு செடிகள் இறந்துவிடும். தண்டு பகுதியின் உள்ளே நீர்க்குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். கட்டுப்படுத்த விதை நேர்த்தி ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் 1 கிலோவுக்கு அல்லது கார்பன்டிசம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். தொடர்ந்து ஒரே பயிரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும். கார்பன்டிசம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து பாதிக்கப்பட்ட செடிகளின் வேறு பகுதியில் அருகில் ஊற்றி பயிர்களை நோயிலிருந்து காப்பாற்றலாம். அதனை சுற்றியுள்ள பயிர்களுக்கும் மருந்தை ஊற்றுவதால் பாசன நீர் மூலம் பரவும் நோய்களையும் குறைக்கலாம். இரண்டாவதாக வேரழுகல் நோய். பாதிக்கப்பட்ட செடியின் இலைகள் முதலில் மஞ்சளாக வாடி தொங்கிக் கொண்டிருக்கும். பிறகு இவ்விலைகள் காய்ந்து உதிர்ந்துவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறுகிய காலத்தில் இறந்துவிடும், அதாவது 1 வார காலம். தண்டின் பட்டைகள் அழுகி உரிந்து தொங்கிக் கொண்டிருக்கும். பாதிக்கப்பட்ட செடிகளை எளிதாக பிடுங்கிவிடலாம். அழுகிய வேர்பகுதிகள் மண்ணிற்குள்ளேயே தங்கிவிடும். பாதிக்கப்பட்ட தண்டு மற்றும் வேர்களின் மேல் கருமை நிறப்பூசண இலை முடிச்சுகள் காணப்படும். இவற்றை கட்டுப்படுத்த 1 ஹெக்டேருக்கு 12.5 கிலோ மக்கிய தொழுவரம் இட வேண்டும். விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசில செப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அல்லது பூசணக்கொல்லியான கார்பன்டிசம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்யலாம். அடியுரமாக துத்தநாக சல்பேட் 25 கிலோ 1 ஹெக்டேருக்கு இடலாம். வேப்ப மண்ணாக்கு 150 கிலோ 1 ஹெக்டேருக்கு இட வேண்டும். நடவு செய்த 30ஆம் நாள் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது பேசிலஸ் 2.5 கிலோ 1 ஹெக்டேருக்கு 50 கிலோ மக்கிய தொழு உரத்துடன் கலந்து வயலிலிட்டு நீர்ப்பாய்ச்ச வேண்டும். தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதனை சுற்றியுள்ள செடிகளிலும் கார்பனிசம் 1 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து வேர் பகுதியில் நன்றாக நனையுமாறு ஊற்ற வேண்டும். ஜிங்க் சல்பேட் 25 கிலோ 1 ஹெக்டேருக்கு அளவில் இடலாம். மேலும் வேப்பமுனாக்கு 150 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் இடலாம். மூணாவதாக, கழுத்தழுகல் நோய். மண்ணை ஒட்டிய பகுதியில் உள்ள தண்டு பகுதியில் அழுகல் ஏற்பட்ட பிறகு மேல் நோக்கியும் மற்றும் கீழ் நோக்கியும் பரவும். தாக்கப்பட்ட செடியின் பாகங்கள் முழுவதும் மெதுவாக வாடி முடிவில் இச்செடி இறந்துவிடும். பாதிக்கப்பட்ட செடியின் அடிப்புறத்தில் திசுக்கள் உதிர்ந்து காணப்படும். வெண்மையான பூசண இலைகள் பாதிக்கப்பட்ட செடியின் வேர் மற்றும் தண்டு பகுதியில் அதிக அளவில் காணப்படும். நாளடைவில் இப்பூசண இலைகள் கடுகு போன்ற சிறிய இலை முடிச்சுகளை உருவாக்கும். இவை மண்ணில் நீண்ட நாட்கள் வாழும் தன்மையுடையது. இந்த நோயை கட்டுப்படுத்த மக்கிய தொழுவரம் 12.5 கிலோ 1 ஹெக்டேருக்கு இடலாம். விதைகளை விதை நேர்த்தி செய்ய ட்ரைகோடர்மா விரிடி 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் 1 கிலோ விதை கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். பூசணக்கொல்லியான கார்பன்டிசம் 2 கிராம் 1 கிலோ விதைக்கு விதை நேர்த்தி செய்யலாம். அடியுரமாக துத்தநாச சல்பேட் 25 கிலோ 1 ஹெக்டேருக்கு இடலாம். வேப்பமுன்னாக்கு 150 கிலோ 1 ஹெக்டேருக்கு இடலாம். நடவு செய்த 30ஆம் நாள் ட்ரைகோடர்மா விரிடி அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 2.5 கிலோ 1 ஹெக்டேர் என்ற அளவில் 50 கிலோ மக்கிய தொழுவுரத்துடன் கலந்து வயலிலிட்டு நீர் பாய்ச்ச வேண்டும். தேவைப்பட்டால் பாதிக்கப்பட்ட இடங்களில் அதனை சுற்றியுள்ள செடிகளிலும் கார்பன்டிசம் 2 கிராம் 1 லிட்டர் என்ற அளவிற்கு பாதிக்கப்பட்ட வேர் பகுதியில் நனையுமாறு ஊற்ற வேண்டும். இவ்வாறு ஊற்றுவதன் மூலம் கழுத்தழுகல் நோயின் பாதிப்பு வந்து குறைகிறது. அதே போல் ஜிங்க் சல்பேட் 25 கிலோ 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் நம்ம இட வேண்டும். மேலும் வேப்பமுனாக்கு 150 கிலோ 1 ஹெக்டேருக்கு இடலாம். மண்ணை ஒட்டிய பகுதியில் உள்ள தண்டு பகுதியில் அழுகல் ஏற்பட்டு பிறகு மேல் நோக்கியும் மற்றும் கீழ் நோக்கியும் பரவும். அதனை கட்டுப்படுத்த மேலே சொன்ன முறைகளை கையாண்டு நோய்களை கட்டுப்படுத்தலாம். 4வதாக, சாம்பல் நோய். சாம்பல் நோய் முதலில் சிறிய சாம்பல் நிற பொடித்திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும். இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும். இலைகளை தொடர்ந்தும் மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும். நோயின் தீவிரம் ஆகும்போது பயிர்கள் சீக்கிரமாக முதிர்ச்சி அடைவதால் மகசூல் குறைந்து பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை கட்டுப்படுத்த ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய்களை தவிர்க்கலாம். நோய் தென்பட்டவுடன் கார்பன்டிசம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது நனையும் கந்தகம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது புரப்பி கொனசோல் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசணக்கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு 5% அல்லது வேப்ப எண்ணெய் 3% 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தொடர்ந்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். சாம்பல் நோயின் அறிகுறி தென்பட்டவுடன் 10% யூகலிப்டஸ் இலை சாற்றையும் நாம் தெளிக்கலாம். 5வதாக, ஆந்த்ரகோனஸ். இந்த நோய் தரைக்கு மேலுள்ள பயிரின் பாகங்களை அனைத்து நிலைகளிலும் தாக்கும். இலைகள் மற்றும் காய்களின் மேல் வட்டமான கருப்பான புள்ளிகள் தோன்றும். இவை மத்தியில் அடர் நிறத்திலும் ஓரங்களில் அடர் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிறத்திலும் இருக்கும். நோய் தீவிரமடையும் போது பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் காய்கள் உதிர்ந்துவிடும். விதை முளைத்து செடி வளரும்போது தாக்குதல் ஏற்பட்டால் நாற்றுகள் அல்லது இளம் செடிகள் காய்ந்து விடுகின்றன. இதனை கட்டுப்படுத்த நோயற்ற விதைகளை தேர்வு செய்ய வேண்டும். முதல்நிலை வித்துக்களை குறைக்க பயிர் சுழற்சி முறையை கையாள வேண்டும். பாதிக்கப்பட்ட பயிர்களின் எஞ்சிய கழிவுகளை அழித்துவிட வேண்டும். கார்பன்டிசம் விதை நேர்த்தி செய்ய 2 கிராம் 1 கிலோ விதைக்கு கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். வயலில் நோய் தென்பட்டவுடன் மேங்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து தெளிக்கலாம் அல்லது கார்பன்டிசம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்தால் இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக, துருநோய். துருநோய் இம்முதலில் இலைகளின் அடிபாகத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்து பழுப்பு நிற கொப்பளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இந்த புள்ளிகள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் அதிக எண்ணிக்கையில் தோன்றும். நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கத்திலும் கொப்பளங்கள் பரவி காணப்படும். இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்து விடுவதால் மகசூல் இழப்பை ஏற்படுத்தும். இதனை கட்டுப்படுத்த நோய்க்கு அன்னைக்கு மாற்று உணவுப் பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் மேங்கோசப் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது புரப்பிகோனசோல் 1 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். அடுத்ததாக, இலைப்புள்ளி நோய். இலைப்புள்ளி நோயின் அறிகுறிகளை பார்த்தோம் எனால் இலைகள் மேற்பரப்பில் நிறைய எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதிகளையும் சிவப்பு கலந்த பழுப்பு நிறம் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும். இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீது தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்று பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிரச் செய்துவிடும். அவ்வாறு உதிரச் செய்வதால் மகசூல் இழப்பு அதிகளவில் ஏற்படும். இதனை கட்டுப்படுத்த நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். வயலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி இருக்க வேண்டும். காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவை தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் போன்ற பயிர்களை வயலை சுற்றி பயிரிடுவதன் மூலமும் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். நிலத்தின் பயிர்கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும். நோய் தென்பட்டவுடன் கார்பன்டிசம் அல்லது மேங்கோசம் 2 கிராம் 1 லிட்டர் தண்ணீர் என்ற அளவில் கலந்து 15 நாட்கள் இடைவெளியில் தெளித்து இந்த நோயினை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக பாக்டீரியா இலைக்கருகள் நோய். முதலில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த பழுப்பு நிற புள்ளிகள் இலைகளின் மேற்பரப்பில் காணப்படும். இவை நாளடைவில் வளர்ந்து ஒழுங்கற்ற பழுப்பு நிற கோடுகளை உண்டாக்கும். பாதிக்கப்பட்ட இலைகள் முதிர்ச்சி அடையும் முன் காய்ந்து உதிர்ந்துவிடும். காய்களின் மேல் நீர் கோர்த்த மாதிரியான குழி விழுந்த புள்ளிகள் தோன்றி சேதம் உண்டாக்குகின்றன. இதனை கட்டுப்படுத்த வயலில் உள்ள பயிர்கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும். விதைகளை ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 50 மில்லிகிராம் 1 லிட்டர் திரவத்தில் அரை மணி நேரம் ஊறவைத்து விதைப்பதன் மூலம் இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். மேலும் வயலில் இந்த நோய் தென்பட்டவுடன் ஸ்ட்ரெப்டோசைக்ளின் 100 மில்லிகிராம் 1 லிட்டர் ப்ளஸ் காப்பர் ஆக்சிக்ளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் என்ற கலவை தெளித்து இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக மலட்டு தேமல் நோய் துவரையில் ஏற்படும். இந்த நோயின் அறிகுறியானது பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தலை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் மற்றும் வெளிரியும். தேமல் அறிகுறிகளும் ஒரு புதற்போல் காட்சியளிக்கும். இதனால் பூ பிடிப்பது பகுதியாகவோ அல்லது முழுவதுமாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டு தன்மை ஏற்படுகிறது. இதனால் 45% வரை மகசூல் இழப்பு ஏற்படும். முதன் முதலில் 1931 பீகார் மாநிலத்தில் கண்டறியப்பட்டது. விதைத்த 45வது நாளில் இந்த நோய் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும். அதனால் இதனை மலட்டு தேமல்னு நம்ம சொல்கிறோம். மேலாண்மை முறைகள்னு பார்த்தோம்னா பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் புரோபார்கைட் 1 மில்லி 1 லிட்டர் அல்லது பென்சாக்குயின் 1 மில்லி 1 லிட்டர் மருந்து தெளிப்பதன் மூலம் ஈரியோபைட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி இந்த நோயின் பரவுதலை நாம் தடுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய். பச்சை பயிர் மஞ்சள் தேமல் நோய் ஏற்படும் பருவத்தை பொறுத்து மகசூல் இழப்பு 10% முதல் 100% வரை இருக்கும். இது உளுந்து பச்சை பயிர் மற்றும் அவரை ஆகிய பயிர்களிலும் தோன்றுகிறது. முதலில் இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றும். இவை விரைவில் அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும். நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். ஒளிச்சேர்க்கை பாதிக்கப்படுவதால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சி அடைகின்றன. அவைகள் குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும். காய்கள் அளவில் சிறியதாகவும் உருமாறியும் மஞ்சள் நிறத்திலும் காணப்படும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும். இந்த நோயினை பரப்பக்கூடிய காரணி வெள்ளை ஈக்கள் ஆகும். இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும். அதிகமான விதையளவு 25 கிலோ 1 ஹெக்டர் என்ற அளவில் உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை குறையாமல் நாம் பார்த்து கொள்ளலாம். களை செடிகளை அகற்ற வேண்டும். அதே போல் நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள உளுந்து வம்பன் 6 மற்றும் வம்பன் 8 பச்சை பயிர் கோயட்டு ஆகிய ரகங்களை பயிர் செய்வதன் மூலமும் இந்த நோயை நாம் கட்டுப்படுத்தலாம். கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்து இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். கலப்பு பயிராக ஒவ்வொரு 15 வரிசைக்கும் உளுந்து அல்லது பச்சை பயிர் பயிர்களுக்கிடையே 2 வரிசை மக்காசோளம் அல்லது சோளம் கம்பு பயிர் செய்தால் இந்த நோய் வராமல் நாம் தடுக்கலாம். மஞ்சள் நிற ஒட்டுப்பொறிகளை 12 எண்ணிக்கை என்ற 1 ஹெக்டேருக்கு என்ற அளவில் உபயோகித்து வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். விதைகளை தயோமீத்தாக்சம் 25 WG அல்லது இமிடாக்குளபிரிட் 70 WS 5 கிராம் 1 கிலோ விதைக்கு கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயோமீத்தாக்சம் 100 கிராம் 500 லிட்டர் தண்ணீருக்கு பயன்படுத்தி இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அல்லது மெத்தில் டெமெண்டான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு அல்லது இமிடாக்குளபிரிட் 100 மில்லி 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிப்பதன் மூலமும் இந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். இலை நெளிவு நோய். இந்நோய் பச்சைப்பயிறு தட்டைப்பயிறு உளுந்து போன்றவற்றில் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தும். இந்த நோய் தாக்குதலால் 60-100% வரை மகசூல் இழப்பு ஏற்படுகிறது. பாதிக்கப்பட்ட செடிகளின் இலைகள் நெளிந்து கரும்பச்சை அல்லது வெளிரிய நிறத்தில் கெட்டியாக காணப்படும். இலைகள் வளைந்தும் நெளிந்தும் காணப்படும். இடைக்கணுக்கள், இலைக்காம்புகள் ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தூரம் மிக குறைந்து காணப்படும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி புதர் போன்று காட்சியளிக்கும். பூ பிடிக்கும் நாட்கள் தள்ளி போகலாம். பூக்கள் உருமாறியும் அளவில் சிறியதாகவும் பூ மொட்டுக்கள் விரியாமலும் இருக்கும். இந்த நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 நாட்களுக்குள் அகற்றிவிட வேண்டும். அதிகமான விதையளவு 25 கிலோ ஒரு ஹெக்டேர் என்ற அளவில் உபயோகிப்பதன் மூலம் பயிர்களின் எண்ணிக்கை குறையாமல் பார்த்து கொள்ளலாம். களை செடிகளை அகற்றிவிட வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள ராகங்களான வம்பநாறு, வம்பநெட்டு, உளுந்திலும் பச்சை பயிர் கோயிட்டு ஆகிய ராகங்களையும் பயிர் செய்யலாம். கோடை காலத்தில் அதிக அளவு தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்து நல்ல மகசூல் பெறலாம். கலப்பு பயிராக ஒவ்வொரு 15 வரிசைக்கும் உளுந்து, 2 வரிசை மக்காசோளம் அல்லது சோளம், கம்பு போன்ற பயிர்களை பயிர் செய்து இந்த நோய் வராமல் தடுக்கலாம். மஞ்சள் நிற ஊட்டும் பொறிகளை 12 என்ற அளவில் ஒரு ஹெக்டேருக்கு பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். விதை நேர்த்தி செய்ய தயோமெத்தாக்சம் 25 WG அல்லது இமிடாக்ளோபிள் 70 WS 5 கிராம் 1 கிலோ விதைக்கு கொண்டு விதை நேர்த்தி செய்யலாம். வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த மேற்கூறியது போல தயோமெத்தாக்சம் 100 கிராம் 500 லிட்டர் தண்ணீருக்கும், இமிடாக்ளோபிரிட் 100 மில்லி 500 லிட்டர் தண்ணீருக்கும் அல்லது மெத்தில் டெமிட்டான் 2 மில்லி 1 லிட்டர் தண்ணீரிலும் கலந்து தெளிக்கலாம். அடுத்ததாக இலை சுருட்டு நோய். முதலில் இலைகள் மேல் நோக்கி வளைந்து கிண்ணம் போல காணப்படும். இலை நரம்புகள் வெளியேறி காணப்படும். பாதிக்கப்பட்ட இலைகள் மொரமொரப்பாகவும் அடிப்புறத்தில் உள்ள நரம்புகள் காய்ந்தும் காணப்படும். இக்கருகளானது இலைக்காம்பு வரை நீண்டிருக்கும். ஆரம்ப நிலையில் தாக்கப்பட்ட பயிரின் நுனிப்பகுதி கருகி இறந்துவிடும். பாதிக்கப்பட்ட செடியில் ஒரு சில காய்களே உருவாகும். அக்காய்கள் உருமாறி காணப்படும். இந்த இலை சுருட்டை நோயை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட பயிர்களை விதைத்த 30 நாட்களில் அகற்ற வேண்டும். களை செடிகளை நீக்க வேண்டும். விதைகளை இமிடாக்ளோபிரிட் 70 WS 5 கிராம் 1 கிலோ விதை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். மேலும் இமிடாக்ளோபிரிட் 17.8 SL 0.6 மில்லி 1 லிட்டர் தண்ணீருக்கு கலந்து விதைத்த 30 மற்றும் 45 நாட்களில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். இதுபோல் மேற்கூறிய அனைத்து வகையான நோய்களையும் பயிர் வகை பயிர்களை தாக்குகிறது. இந்த நோய்களை கட்டுப்படுத்த மேற்கூறியது போல மேலாண்மை முறைகளை கடைபிடித்து விவசாயிகள் வந்து அதிக மகசூல் பெறலாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி
நேயர்களே. இதுவரை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது பயிர் வகை பயிர்களில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை பற்றிய விரிவான தகவல்களை முனைவர் தெய்வமணி அவர்கள் இந்நிகழ்ச்சியில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளார். இத்தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.